الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله நாகை மண்டலம் ஜமியத் அஹ்ல் குர்ஆன் ஹதீஸுடைய அமைப்பின் சார்பில் நடத்தப்படக்கூடிய ஹதீஸ் பாதுகாப்பு மாநாட்டினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைவர் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பல முக்கிய தலைப்புகளில் சிறப்பான தெளிவுகளையும் விளக்கங்களையும் வழங்கி அமர்ந்திருக்கிற, இனியும் சிறப்பான உரைகளை விளக்கங்களை தருவதற்காக வருகை தர இருக்கிற அறிஞர் பெருமக்களே, மேலும் இந்த ஜம்மியாவினுடைய மாநில மண்டல மாவட்ட கிளை நிர்வாகிகளே, மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக இந்த சபையை நோக்கி வருகை தந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் பல மாதத்தினுடைய முயற்சியின் பலனாக இந்த மாநாடு இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டிய ஒரு மாநாடு. ஆனால் வேதனைக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் நம்பியிருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலேயே ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடு நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தில் சில பேர் தள்ளிவிட்டார்களே என்று நினைத்து பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஹதீஸ் ஹதீஸ் என்றெல்லாம் பேசியவர்கள், ஹதீஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே தேனாக இனிக்கிறது என்று கூறியவர்கள் இன்றைக்கு அது தெவிட்டுகிறது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாறியிருக்கிறார்கள். ஹதீஸ் முக்கியமான ஆதாரம் என்று பேசியவர்கள் இன்று அதை சேதாரமாக பார்க்கிறார்கள். ஹதீஸ் என்று சொன்னாலே சில பேருக்கு வாந்தி வருகிறது, சில பேருக்கு குமட்டுகிறது, வேம்பாய் கசக்கிறது, அவருடைய முகங்கள் எல்லாம் கோணுகிறது, பார்வைகள் எல்லாம் ஒரு மாதிரியாக மேல் நோக்கி செல்கிறது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கக்கூடியவனுக்கு பார்வைகள் எவ்வாறு மேல் நோக்கி செல்லுமோ அதே போல ஹதீஸ் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே அவர்களுக்கு பார்வையெல்லாம் மேல் நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஹதீஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே அவர்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள். ஹதீஸ் என்ற வார்த்தையை சுருக்கமாக சொல்ல போனால் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தையாக இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்டால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய தகுதி, திராணி, ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்ற அகம்பாவத்தோடு, என்ற ஆணவத்தோடு இன்றைக்கு மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளே வர ஆரம்பித்தார்களோ, அன்று முதல் இந்த வியாதி அவர்களுக்கு மத்தியிலே ஊடுருவ ஆரம்பித்துவிட்டது. மாற்று சமயத்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படியாவது பதில் சொல்லியாக வேண்டுமே, அவர்களை சமாளித்தாக வேண்டுமே, அவர்களை திருப்திப்படுத்தியாக வேண்டுமே என்பதற்காக ஹதீஸை அவர்கள் பலி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஹதீஸை பொறுத்தவரையில் குர்ஆனாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டுகின்ற எட்டாத பல விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு எட்டினாலும் எட்டாவிட்டாலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை முழுமையாக நாம் நம்பியே தீர வேண்டும். இது நமக்கு அல்லாஹ் இட்டிருக்கக்கூடிய கட்டளையாகும். இது சம்பந்தமான ஏராளமான வசனங்களை எனக்கு முன்னாலே பேசிய அறிஞர்கள் மக்கள் உங்களுக்கு ஓதி காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. சில பேருடைய கவர்ச்சிகரமான பேச்சின் காரணமாக, பொதுவாக நீங்கள் முந்தைய கால வரலாறு எடுத்து பார்த்தால் கவர்ச்சிகரமான பேச்சாளர்கள் நிறைய பேர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். மீர்சா குலாம் காதியானி உட்பட நிறைய பெரிய பேச்சாளர்கள் இந்த மண்ணில் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டின்பால் மக்களை அழைத்தார்கள். பிறகு உலமாக்களுடைய, அகிலுசுன்னாவுடைய உலமாக்களுடைய மிகப்பெரிய முயற்சியால் அவருடைய வழிகேட்ட அந்த கொள்கை முறியடிக்கப்பட்டது. பெருங்கூட்டத்தை கூட்டினார்கள். அவருடைய கவர்ச்சிகரமான பேச்சின் மூலமாக பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டினார்கள். மக்கள் கூடினார்கள், அவருடைய பேச்சுக்கு மயங்கினார்கள், அவருடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டார்கள். பிறகுதான் புரிந்தது அந்த கொள்கையில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்று. பிறகு அதிலிருந்து மாறி வந்தார்கள். மக்களை அந்த கொள்கையிலிருந்து தூய இஸ்லாமிய கொள்கையின்பால் கொண்டு வரக்கூடிய நல்ல முயற்சியை அகிலுசுன்னாவுடைய உலமாக்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய வசீகர பேச்சின் மூலமாக, கவர்ச்சிகரமான பேச்சின் மூலமாக நாம் எதை சொன்னாலும் தலையாட்டுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற அகம்பாவத்தோடு இன்றைக்கு ஒரு சில பேர் குர்ஆன் ஹதீஸினுடைய போர்வையில் இருந்து கொண்டு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது அகம்பாவம். என்னை யாரும் கேட்க முடியாது, என்னுடைய பேச்சுக்கு ஈடாக யாருமே பேச முடியாது, என்னோடு யாரும் விவாதிக்க முடியாது, ஒரே மேடையில் நின்று என்னோடு விவாதிப்பதற்கு யாருமே இங்கு தயாராக இல்லை என்ற அகம்பாவம் அவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. ஆனால் அகம்பாவம் யாருடைய குணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கூற்றை, ரசூலுடைய கூற்றை ஒருவன் எதிர்த்து பேசுகிறான் என்று சொன்னால், அதன் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் அகம்பாவம் குடிகொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அகம்பாவம் என்பது யாருடைய குணம்? இப்லீஸுடைய குணம். அபாவஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் ஏற்க மறுத்தான், நிராகரித்தான், அந்த கட்டளைக்கு அடிபணிய முடியாது என்று பிடிவாதம் செய்தான், ஆணவம் கொண்டான், அதன் காரணமாக அவன் காஃபிர்கள் ஒருவனாக மாறிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஆணவம் இன்றைக்கு சில பேரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆணவ பேச்சு, தன்னுடைய பேச்சுக்கு நிகராக ஒரே மேடையில் பேசக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்குமே தமிழ்நாட்டில் கிடையாது என்ற மமதை அவர்களை இப்படியெல்லாம் தாறுமாறான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் எத்தனையோ சத்திய சோதனைகளை, இது மாதிரியான குழப்பங்களை எல்லாம் அகிலுசுன்னாவுடைய உலமாக்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் விட மிக மோசமானவர்களை எல்லாம் கூட அகலு சுன்னா உலமாக்கள் சந்தித்திருக்கிறார்கள், களம் கண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள், பேச்சின் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள், எழுத்தின் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தில் எப்போதும் நின்று இயங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உலகம் அழிகின்ற காலம் வரை நிறுத்திக் கொண்டே இருப்பார், அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். எல்லா காலத்திலும் ஒப்பிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சிறப்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லா காலத்திலும் என்று சொன்னால், இதுபோன்ற மடையர்கள், முட்டாள்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், கொள்கை விரோதிகள், கொள்கையை தப்புந்தோறுமா மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், அந்த கொள்கையை தவறாக போதிக்கின்ற காலமெல்லாம் அதை முறியடித்து அதை உடைத்து சத்தியத்தை மக்களுக்கு அவ்வப்போது சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எச்சரிக்கை உணர்வு வேண்டும், சமுதாயம் விழித்துக் கொள்ள வேண்டும். மேடையில் தோன்றி அல்லது டிவியில் தோன்றி யார் எதை வேண்டுமானாலும் சொன்னாலும் அதை கேட்பதற்கு மக்கள் தயாராகிவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு டிவியிலே பல்வேறு பேச்சாளர்கள் தோன்றுகிறார்கள், மேடையிலே பல பேச்சாளர்கள் தோன்றுகிறார்கள். எல்லாருமே எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் என்ற வார்த்தையை தான் சொல்கிறார்கள். இங்கேதான் ஆபத்து மறைந்திருக்கிறது. எல்லாருமே அன்றைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி வழிகட்ட அமைப்பினர் தங்களுடைய கொள்கைக்கு மிகப்பெரிய ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலுவான வார்த்தை வாசகம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையில்தான் எல்லா விதமான தவறுகளையும் எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளையும் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே புகுத்தினார்கள். இப்போதும் அப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அப்படிப்பட்டவர்களை போன்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னதான் சொல்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் சொல்கிறார்கள். நாங்கள் தான் உண்மையான குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறோம், உண்மையான குர்ஆன் ஹதீஸை போதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று நிச்சயமாக சொல்கிறார்கள். அன்றைய காலத்தில் நிறைய வழிகடல் இருந்தார்கள், ஹவாரிஜிகள் இருந்தார்கள், ஜஹமியாக்கள் இருந்தார்கள், முஹ்தஸிலாக்கள் இருந்தார்கள், முர்ஜியாக்கள் இருந்தார்கள், இன்னும் சொல்ல போனால் யூத நசாராக்கள் எல்லாம் கூட இருந்தார்கள். இவர்களெல்லாம் எதை ஆதாரமாக காட்டி பேசினார்கள் என்று சொன்னால் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் ஆதாரமாக காட்டி பேசினார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், நசாராக்கள் இருக்கிறார்களே கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய அடிப்படையான கொள்கை என்ன? திரியேகத்துவம், பிதா சுதன் பரிசுத்த ஆவி, மூன்று பேருமே கடவுள் என்றவர்கள் நம்புகிறார்கள். திரியேகத்துவ கொள்கையில் தான் அவங்க திரியேகத்துவ கொள்கை தான் அவருடைய அடிப்படை கொள்கையாக சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கொள்கைக்கு குர்ஆனில் இருந்தே அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவி, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு குர்ஆனில் இருந்தே அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். என்ன ஆதாரம் தெரியுமா? குர்ஆன் வரக்கூடிய இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ரவ இன்னா லஹு லஹாஃபிழூன் அப்படிங்கிற வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார். நாம் தான் குர்ஆனை அருளினோம். இங்கே இறைவன் பன்மையான வார்த்தையை பயன்படுத்துகிறான், அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருக்கிறார்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா, நாம் அருளினோம், நாம் இறைக்கிறோம். நான் இறைக்கினேன் என்று சொல்லவில்லை, நாம் என்று பன்மையாக சொல்லுகின்ற காரணத்தினாலே இந்த வசனத்தை நசாராக்கள் நினைக்கிறாங்க, ஆதாரமாக வைக்கிறார்கள். எதற்கு ஆதாரமாக? முக்கடவுள் கொள்கைக்கு ஆதாரமாக வைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பேசக்கூடிய வாதம் சரியாகிவிடுமா? குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை எடுத்து ஆதாரமாக வைக்கிறார்கள் என்ற காரணத்தினால அவர்களும் குர்ஆனை ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த விஷயத்தை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை நம்ப முடியுமா, ஆதரிக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஹவாரிஜிகள் பல மூத்த சஹாபாக்களை கொன்றார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பல மூத்த சஹாபாக்களை உயிரோடு கொன்றார்கள், சித்திரவதை செய்தார்கள். எதை ஆதாரமாக வைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? அதற்கு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை தான் ஆதாரமாக காட்டினார்கள். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ யார் அல்லாஹ் அருளிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்யவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துத்தான் மிகச்சிறந்த மூத்த நபித்தோழர்களையும் அவர்கள் கொண்டார்கள். அதனால் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியுமா? அவர்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஜஹமியாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜஹமியாக்களுடைய முக்கியமான கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுத்தார்கள். அல்லாஹ்வுக்கென்று சில சிஃபத்துகள் இருக்கிறதே, தன்மைகள் குணங்கள் இருக்கின்றனவே, இந்த தன்மைகளை இந்த சிஃபத்துகளை இந்த குணங்களை எல்லாம் அவர்கள் மறுத்தார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் தான் ஜஹமியா என்று அறியப்படுகிறது. அதற்கு அவர்கள் ஆதாரம் வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, கல்லமல்லாஹு மூசா தக்லீமா என்று. நாம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை எப்படி ஓதுகிறோம் என்று சொன்னால், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவிடம் உரையாடினான் அப்படின்ற. ஆனால் அவர்கள் எப்படி வாசித்தார்கள் தெரியுமா? கல்லமல்லாஹ மூசா தக்லீமா என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடம் மூசா உரையாடினான், பேசுகின்ற தன்மை அல்லாஹ்வுக்கு கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுக்க வேண்டும் என்பதற்காக, கலாம் என்கின்ற தன்மையை அல்லாஹ்வுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக, அந்த பேசுகிற தன்மையை அல்லாஹ்விடமிருந்து எடுத்துவிட்டு அதை யாருக்கு கொடுத்தார்கள்? மூசா நபிக்கு கொடுத்தார்கள். கல்லமல்லாஹ மூசா தக்லீமா என்பதை மாற்றி கல்லமல்லாஹ மூசா தக்லீமா என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் மூசா பேசினார், மூசாவிடம் இருந்துதான் பேச்சு வெளிப்பட்டது, அல்லாஹ்விடம் இருந்து பேச்சு வெளிப்படவில்லை. இரண்டால் அல்லாஹ்வுக்கு பேசுகிற தன்மை என்பதே அந்த சிபத்தை கிடையாது என்ற தங்களுடைய அந்த கொள்கையை வலுப்படுத்துவதற்காக, நியாயப்படுத்துவதற்காக குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை காண்பித்தார்கள். அதற்காக வேண்டி அவங்களை வந்து குர்ஆன் எழுதி பேசக்கூடிய சொல்றீங்களா, ஏத்துக்கலாமா, அந்த அங்கீகாரத்தை அவர்களுக்கு வழங்கிவிட முடியுமா? இப்படி நிறைய உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி வழிகட்ட அமைப்புகள் என்று அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அடையாளம் காணப்படக்கூடிய அத்தனை வழிகட்ட அமைப்புகளுமே எதைத்தான் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்துக்களை செய்திகளை தான் இதன் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். அதனால அவங்களால நினைக்க முடியாது அப்படி அந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதற்காக அவங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நம்ம நம்பிடக்கூடாது. எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த போர்வையில் இருந்து கொண்டுதான் இன்றைக்கு தப்பான பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் மக்கள் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார்கள். அவர்களால் பிரித்தறிய முடியவில்லை, மக்கள் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்கள். தௌஹீத்வாதிகளை நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருகின்றன. தௌஹீத்வாதிகள் என்பவர்கள் பிரிவினைவாதிகள், பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், பதவி வெறியர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பலவிதமான விமர்சனங்கள் இந்த தௌஹீத்வாதிகளை பார்த்து வருவதற்குரிய காரணம் என்ன சொன்னால், இது மாதிரியான போக்குதான். குர்ஆன் ஹதீஸினுடைய பேரை சொல்லியே என்ன செய்யறாங்க, தப்புந்தோருமான கொள்கையை ஒரு சில வழிகட்ட அமைப்புகள் போதித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த இடத்தில் நாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த எச்சரிக்கை உணர்வு என்பது நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில், குறிப்பாக தௌஹீத்வாதிகளை பொறுத்தவரையில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. வேதனையா இருக்கிறது. இதுவற்றிய விழிப்புணர்வு இல்லை. காரசாரமான கவர்ச்சிகரமான பேச்சுக்கு நாம் மயங்குகிறோமே தவிர, கொள்கை தெளிவு இருக்கிறதே, அந்த கொள்கை தெளிவு எங்கே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து அந்த கொள்கை தெளிவை பெறக்கூடிய மக்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். கவர்ச்சிகரமான பேச்சு என்பது வேறு, அதில் நீங்க கொள்கை தெளிவை பெற முடியாது. கொள்கை தெளிவு என்பது வேறு. அதனால் இப்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தர்பியா பயிற்சி கொள்கை தெளிவு பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அது தேவைப்படுகிறது. நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஈமான் பழுதாகிவிடக் கூடாது என்பதற்காக கொள்கை தெளிவை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸை எப்படி நாம் அணுக வேண்டும், குர்ஆனா இருந்தாலும் சரிதான் ஹதீஸா இருந்தாலும் சரிதான், அதற்கென்று அணுகக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கிறேன், விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளாத போதுதான் நாம் குழப்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம்.
நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. எல்லாரும் குரானை சொல்றாங்க, அப்ப யார் சொல்றதை கேட்கறது, யார் சொல்றது சரி யார் சொல்றது தப்பு என்று பிரித்தறிய முடியாத ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி அணுகுவது, அந்த அணுகக்கூடிய விதிமுறைகளை பற்றிய தெளிவான ஞானம் தெளிவான அறிவு நம்மிடத்தில் இல்லை. அதனால் அந்த அறிவை நான் கண்டிப்பா அறிந்து பெற்றாகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தப்புந்தருமான அந்த கொள்கை எதனால் ஏற்பட்டிருக்கிறது, இந்த ஹதீஸ் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தக்கூடிய நிலைமைக்கு நாம் ஏன் தள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்கான அவசியம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஹதீஸை பற்றிய பார்வை இன்றைக்கு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஹதீஸ் என்று சொன்னாலே சில பேருக்கு கசக்கிறது, அந்த வார்த்தையை கேட்டாலே அவர்களுடைய மனம் கோணுகிறது, அந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏதோ கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு விட்டதை போல சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டால் எவ்வாறு கசக்கிறதோ அதே போல ஹதீஸ் என்ற வார்த்தையை கேட்டால் இன்றைக்கு சில பேருக்கு கசக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொதுமக்களுக்கு மத்தியிலே இந்த கொள்கை குளறுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விட்டு விடுவோம். பொதுமக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, சாதாரண அப்பாவி மக்கள், மார்க்கத்தை பற்றிய சரியான தெளிவில்லாத அப்பாவி மக்கள், அவர்களை கூட ஹதீஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே முகம் சுழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் சில தெளிவுகளை நாம் பெற்றாக வேண்டியிருக்கிறது. அதனால முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்று தெரியுமா, இந்த ஹதீஸை குர்ஆன் எப்படி பார்க்கிறது, ஹதீஸை குர்ஆன் எப்படி பார்க்கிறது என்பதை பற்றி தெளிவை நாம் பெறுவேன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு 5-6 வசனங்களில் அல் ஹிக்மத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல் ஹிக்மத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த ஹிக்மத் என்ற வார்த்தை 4-5 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது, 5-6 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே எதற்கு பின்னாலே தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால், கித்தாப் அல்லது ஆயாத் என்கின்ற வார்த்தையை தொடர்ந்துதான் வருகிறது. நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தேன், இறைத்தோருடைய பணி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், யுஅல்லிமுஹுல் கித்தாப வல் ஹிக்மத, அவர் கித்தாபை கற்றுத்தர வேண்டும் ஹிக்மத்தை கற்றுத்தர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். கித்தாபை கற்றுத்தர வேண்டும் ஹிக்மத்தை கற்றுத்தர வேண்டும், கித்தாபு ஹிக்மத் என்றும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய வார்த்தைகள், கித்தாபை தொடர்ந்து ஹிக்மத் வருகிறது. இது ஏதோ 1-2 இடத்தில் வரக்கூடிய ஒற்றுமை அல்ல, குர்ஆனுடைய 5-க்கு மேற்பட்ட வசனங்களில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒற்றுமையாக 2 வார்த்தைகளும் இணைந்துதான் வருகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான், நபிமார்களுடைய மனைவியர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களையும் ஹிக்மத்தையும் நீங்கள் எனக்கு நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆயத்துக்களையும் நீங்கள் விக்ரி செய்ய வேண்டும், ஹிக்மாவையும் விக்ரி செய்ய வேண்டும். ஹிக்மாவுக்கு என்ன பொருள், ஆயத் என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடுத்து, கித்தாப் என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஹிக்மத். ஹிக்மத் என்ன, ஒட்டுமொத்த அறிஞர் பெருமக்களும் ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரே விளக்கம் ஹதீஸ். ஹிக்மத் என்னதுங்க, ஹதீஸ். இந்த கித்தா என்ற வார்த்தையை தொடர்ந்து வரக்கூடிய அல் ஹிக்மத் என்ற வார்த்தை இருக்கிறதே, அதற்கு ஒட்டுமொத்த அறிஞர் பெருமக்களும் தரக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால் ஹதீஸ். ஹதீஸை தவிர இதுக்கு வேற விளக்கம் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட நான் கேட்கறேன், இப்ப ஹதீஸ் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒருத்தர் முகம் சுழிக்கலாமா, ஒருத்தனுக்கு அது கசக்கலாமா, அது தப்பான பார்வையை கொண்டு பார்க்கலாமா, அதை வந்து குதர்க்கமா பேசலாமா, அதுல முரண்பாடு இருக்கிறது என்று கூறலாமா, முடியாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். கித்தாவுக்கு எந்த முக்கியத்துவத்தை நாம் தருகிறோமோ அதே முக்கியத்துவத்தை தான் எதற்கும் தர வேண்டும், ஹதீஸுக்கும் தர வேண்டும். அதை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய மௌலவி அழகாக பேசினார், தெளிவாக உங்களுக்கு சொன்னார். அதற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை தான் எதற்கும் தர வேண்டும். இரண்டுக்கும் இஸ்லாம் சம அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது, இரண்டுக்கும் இஸ்லாம் சம அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஹதீஸ் என்ற அந்த வார்த்தை குர்ஆனில் ஹிக்மத்து என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ங்கிற சொல்லு எந்த வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹிக்மத் அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு வேறு விளக்கமே கிடையாது, வேறு எந்த விளக்கத்தையும் யாராலும் சொல்ல முடியாது. இந்த கித்தாபு ஆயாத் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய ஹிக்மத்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இதுக்கு ஹதீஸ் என்ற பொருளை தவிர இன்னொரு பொருளை எந்த அறிஞர் பெருமக்களும் தரவில்லை, சமகாலத்திலும் யாரும் அப்படி கொடுக்கல, யாரும் அப்படி சொல்லவும் முடியாது. அந்த அளவிற்கு மிக நெருக்கமான ஒற்றுமையான ஒன்றாக குர்ஆனும் ஹதீஸும் பின்னிப்பிணைந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டையும் பிரிக்க முடியாது, ஒன்னை விட்டுட்டு நினைச்சு எடுக்க முடியாது, ஹதீஸை விட்டுட்டு குர்ஆன் எடுக்க முடியாது என்கின்ற அளவிற்கு இரண்டுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த அணுகுமுறையோடு ஹதீஸ் நாம் பார்க்க வேண்டும், இந்த அணுகுமுறையோடு இந்த பார்வையோடு ஹதீஸ் நாம் நினைச்சோம் அணுக வேண்டும். இரண்டையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே இடத்தில் தான் வைத்திருக்கிறான். ஹதீஸை பற்றி தப்புந்தோறுமாக தரக்குறைவாக கேலிக்குரிய விஷயமாக இன்றைக்கு சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவரிடத்தில் இந்த பார்வை இருக்கிறதா? இந்த பார்வை இருந்தால் அவர்கள் இப்படி பேசுவார்களா, இந்த ஹதீஸை பற்றி பேசுவார்களா? இல்லை, இந்த பார்வை இல்லை. இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்று சொன்னால், குர்ஆன் கிதாபுல்லாஹ் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு பின்னாலே பேசக்கூடிய ஷேக் அப்துல் காதர் மாதிரி அவர்கள் பேசுவார்கள், ஹதீஸ் தூக்கப்பட்ட வரலாற்றை பற்றி பேசும்போது விரிவாக எடுத்துரைப்பார்கள். அந்த தலைப்புக்குள்ள நான் விரிவா போகல. குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் நாம சஹீஹ் லைஃப் என்ன பிரிக்க முடிகிறது, இல்லைன்னா பிரிக்க முடியாது. இது ஆதாரப்பூர்வமானது, இதை ஏற்றி செயல்படுத்த வேண்டும், இது ஆதாரமற்றது, இதை நாம் ஏற்றி செயல்படுத்தக்கூடாது என்று நாம தயம்பித்து வைத்திருக்கிறோமே, அதுவே எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. உசூல் ஹதீஸ் என்ற மிகப்பெரிய கடல் அளவு போன்ற ஒரு துறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் உலமா பெருமக்கள், உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது சஹாபாக்களுடைய காலத்திலேயே உருவாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு எந்த அளவிற்கு விரிவாக இருக்கிறது, அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட சஹாபாக்களுடைய காலத்திலேயே உசூல் ஹதீஸ் உருவாக்கப்பட்டு விட்டது. சஹாபாக்களுடைய சபையிலே யாராவது ஒருவர் ஒரு செய்தியை சொல்வாரையானால் இதற்கு சாட்சி இருக்கிறதா என்று நிச்சயமாக கேட்பாங்க. இப்படி ஒரு செய்தியை சொல்றாரு, இதுக்கு யாராவது சாட்சி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நான் இருக்கிற சாட்சி, ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அந்த சபையில நான் இருந்தேன், இந்த ஹதீஸை நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த ஹதீஸ் கூடுதல் வலுவை பெறுகிறது, தரத்தில் உயர்ந்த இடத்தை பெறுகிறது. அப்ப உசூல ஹதீஸினுடைய அடிப்படையான விதி என்பது எங்கிருந்து ஆரம்பித்து விட்டது, சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா அவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரையில் யாரும் பொய் பேசக்கூடியவர்கள் கிடையாது. பிறகு அந்த ஹதீஸை ஏன் அவர்கள் தரம் வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய சித்னாக்கள் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பித்தது. அரசியல் ரீதியான பிளவு ஏற்பட்டது, பிறகு கொள்கை ரீதியான பிளவு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு வழிகட்ட இயக்கவாதிகளும் தங்களுடைய கருத்தில் நிலைநாட்டுவதற்காக பொய்யான ஹதீசுகளை எல்லாம் ஜோடிக்க ஆரம்பித்தார்கள், பொய்யான ஹதீசுகளை எல்லாம் தயாரித்து வெளியிட ஆரம்பித்தார்கள். அதனால் ஹதீசுகளை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்படியாக உசூல ஹதீஸ் என்ற ஒரு துறையை நிறுவப்பட்டிருக்கிறது, உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தில் வாழக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த துறையை, இந்த உசூல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துறையை ஏற்றுக்கொள்ளாமல் யார் என்ன செய்ய முடியும்? ஹதீஸை தரம் பிரிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு நுணுக்கமான ஒரு துறை, மிக மிக நுணுக்கமான ஒரு துறை. சாதாரணப்பட்ட ஆட்கள் என்ன செய்ய முடியாது, துறையை பத்தி பேச முடியாது. இந்த துறையில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் தான் இந்த துறையை பத்தி பேச முடியும். நமக்கெல்லாம் அந்த அருகதை கிடையாது, நமக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது. ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அது ஒரு கடல். உசூல ஹதீஸ் என்பது ஒரு கடல். அந்த அளவிற்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பழுத்த மூத்த அறிஞர்களால் ஆயிரக்கணக்கான புத்தகங்களின் சம்பந்தமாக தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுக்கப்பட்ட அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உசூல் ஹதீஸினுடைய விதிகளின் அடிப்படையில் தான் இவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இது சஹி இது லைஃப் அப்படின்னு. ஒரு காலத்தில் இன்றைக்கு ஹதீஸின் பேரில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களே, இவர்களும் ஒரு காலத்தில் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், இது சஹி, இது லைஃப் என்றெல்லாம் தரம் பிரித்து சொன்னார்களே, இது மௌலூ புனையப்பட்ட செய்தி என்றெல்லாம் எதை வைத்து சொன்னார்கள்? இந்த உசூல் ஹதீஸ் வச்சு தான் சொன்னாங்க. இன்னைக்கு அதைத்தான் வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அவர்களால் இது போன்ற ஒரு துறையை உருவாக்கவும் முடியாது. அவர்களுக்கு இந்த அடிப்படையில் நின்று ஹதீஸை தரம் பிரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அவர்களால் இது போன்ற ஒரு துறையை உருவாக்கவும் முடியாது. ஏனென்றால் இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சி கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய, ஒட்டுமொத்த உலமா பெருமக்களுடைய மிகப்பெரிய பகீரத்த முயற்சி. இது சாதாரண முயற்சி கிடையாது. அந்த உழைப்பின் காரணமாக ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குரான் மட்டுமல்ல, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் சொந்தமாக சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல என்ன சொல்லி காமிக்கிறான், வன்ஸல்லா இலைக ஸிக்ர லிதுபைன லின்நாஸி மா நுஸ்ல இலைஹிம். எனக்கு முன்னாலே பேசி அறிஞர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நபியே உமக்கு நாம் இந்த வேதத்தை அருளியிருக்கிறோம். எதற்கா இந்த வேதத்தை உமக்கு அருளியிருக்கிறோம்? இந்த மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவருடைய நடத்தைகள், அவருடைய பேச்சுக்கள், இதெல்லாம் தான் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அமைகிறது. அப்ப இதுவும் பாதுகாக்கப்பட்டு தீர வேண்டும். ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் குர்ஆன் பாதுகாக்கப்படாது. நல்லா புரிஞ்சுடுங்க, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் குர்ஆனும் பாதுகாக்கப்படாது. குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை, அதனுடைய சட்டங்களை, அதற்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய நுணுக்கங்களை எதை வைத்துத்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வாக்குகள் இருக்கிறதே, வார்த்தைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள், அதை வைத்துத்தான் நம்மால் விளக்கமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விளக்கம் இல்லை என்று சொன்னால் குர்ஆன் விளங்காது. இந்த விளக்கம் இருக்க போய்தான் குர்ஆன் நமக்கு புரிகிறது, விளங்க முடிகிறது. இந்த விளக்கம் இல்லை என்று சொன்னால் குர்ஆன் விளங்காது. அது ஒரு பொருளற்ற வார்த்தையாக மாறி போய்விடும். குர்ஆன் இன்றைக்கு பொருளுள்ள ஒரு வார்த்தையாக, அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக, மதிப்புமிக்க ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே. ரசூலுல்லாஹ்வை அதனுடைய விளக்க உரையாளராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது, பிரித்து பார்க்க முடியாதது. ஹதீஸின் மீது அப்படிப்பட்ட, அதாவது குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸின் மீது ஒருவன் நம்பகத்தன்மையை சிதைக்க முற்படுவானேயானால், அதை கேள்விக்குறியாக்க முற்படுவானேயானால், அவன் எதுல சந்தேகத்தை ஏற்படுத்த முற்படுறான்? அர்த்தம் குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்த முற்படுத்துகிறான். ஹதீஸ்ல ஒருத்தர் சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு முற்படுவானேயானால் அவன் குர்ஆனில் ஐயத்தை ஏற்படுத்துவதற்கு முற்படுகிறான். குர்ஆனை வெற்றி வார்த்தையை ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறான், ஒன்றுமில்லாத வார்த்தையை ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறான் என்று அர்த்தமாகிவிடும். அதனால் குர்ஆனை முழுமையாக நாம் விளங்க வேண்டும் சொன்னால் ஹதீஸை ஏற்றுத்தான் தீர வேண்டும். காய்தல் உபத்தலின்றி, விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு, சீலத்திற்கு அப்பாற்பட்டு, அறிவை புத்தி எல்லாரும் ஓரமா ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன், என்ன செய்யணும், ஹதீஸையும் ஏற்றுத்தான் தருவேன். ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு என்ன உணர்வு வேண்டும்? இந்த ஹதீஸை எப்படிப்பட்ட உணர்வோடு அணுக வேண்டும்? ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வோடு நிச்சயம் அதை அணுக வேண்டும். அடுத்ததாக இந்த இரண்டையும் கூட பிரித்து பார்க்கக்கூடாது, ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது. அது இந்த இரண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. இருந்தாலும் அது சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறதுனால சொல்றேன். ஏனென்று சொன்னால் அவ்வாறு பிரித்து பார்க்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், யார் நேர்வழி தனக்கு தெளிவானதற்கு பிறகும் ரசூலோடு மோதல் போக்கை மேற்கொள்கிறாரோ, ரசூலோடு மோதல் போக்கை மேற்கொள்கிறாரோ, ரசூலோடு மோதல் போக்கை மேற்கொள்வதுன்னு என்ன அர்த்தம், ஹதீஸோடு மோதல் போக்கை மேற்கொள்வது, ஹதீஸோடு மோதல் போக்கை மேற்கொள்வது. அவ்வாறு யார் ஹதீஸோடு மோதல் போக்கை மேற்கொள்கிறார்களோ, அவ்வாறு மேற்கொண்டு மற்ற உலமாக்கள் மற்ற முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் எந்த பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவன் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை ஒரு பாதை ஏற்படுத்திக் கொண்டு அதில் யார் பயணிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவனை போற வழியிலேயே போகவிட்டு நாம் அவனை நரகத்தில் செலுத்துவோம். அது செல்லும் இடங்களில் மிக மோசமான இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இதில் அல்லாஹ் என்ன சொல்றா, ஒன்னை விட்டுட்டு இன்னும் எடுக்கக்கூடாது, ரெண்டையும் சேர்த்துதான் எடுக்கணும் அப்படின்றான், ரெண்டையும் பிரிக்காது அப்படின்றான், ரெண்டையும் பிரிக்க கூடாது. ஹதீஸையும் குர்ஆனையும் பிரித்து பார்க்க கூடாது. இரண்டும் தான் ஆதாரம், இரண்டும் தான் ஆதாரம். குர்ஆன் எவ்வாறு ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதே மாதிரியான ஆதாரம் தான் ஹதீஸும். ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு அதுவும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல இது கூட ஆதாரம், இது குறைஞ்ச ஆதாரம் அப்படின்னா நீ செய்யக்கூடாது. அது ஆதாரமா பார்க்கிற விஷயத்துல நாம என்ன செய்யக்கூடாது, பிரித்து பார்க்க கூடாது. இரண்டையும் ஆதாரமாக, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் நடப்பதற்கு இயங்குவதற்கு இரண்டையும் சமமான ஆதாரங்கள் நாம் நிஜம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனமக்கு நிஜம் சொல்லி காண்பிக்கிறேன். இந்த ரீதியில் நாம் நினைச்சு அந்த ஹதீஸை பார்க்க வேண்டும். ஹதீஸ் நினைச்சக்கூடாது, குர்ஆன்ல நினைச்சக்கூடாது, வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி பிரித்து பார்க்க கூடாது. அடுத்ததாக ஹதீஸ் என்று வந்தால் அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமன்னா சல்லம்னா சமீஅனா வாஅதானா இப்படித்தான் இருக்கேன். ஹதீஸினுடைய பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் இவ்வாறு சமீஅனா வாஅதானா ஆமன்னா சல்லம்னா இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், நம்பினோம் ஏற்றுக்கொண்டோம் என்று இருக்கிறதோ அதே மாதிரி ஹதீஸ்ல இருக்க வேண்டும். இதுல அந்த மாதிரி தயக்கமெல்லாம் இருக்கக்கூடாது, அறகுறைகள் இருக்கக்கூடாது. நம்புறது பாதி, நம்பாதது பாதி, ஏற்றுக்கொண்டது பாதி, ஏற்றுக்கொள்ளாதது பாதி, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முழுசா ஏற்றுக்கணும். உதுகுலு ஃபிஸ்லிமி காஃபா அல்லாஹ் சொல்றானே, இஸ்லாத்துக்குள்ள முழுசா வந்துரு அப்படின்னு. அது மாதிரி ஏத்துக்கிறத முழுசா ஏத்துக்கணும். குர்ஆனை எப்படி ஏத்துக்கிட்டியோ அதே போல ஹதீஸை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்தை எப்படி செய்தார்களோ அப்படியே செயல்படுத்தேன். ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மாலிக் இமாம் அவர்களை பற்றி தெரியும், இமாம் தாருல் ஹிஜ்ரா, மதீனாவினுடைய மிகப்பெரிய இமாமாக பார்க்கப்பட்டவர்கள், ஒரு மூத்த அறிஞர் அவர்கள். அந்த இமாமிடத்தில் வந்து ஒருத்தர் கேட்கிறார், இமாம் அவர்களே, நான் வந்து உம்ரா செய்யலாம்னு சொல்லி நியத்து வச்சிருக்கிறேன், எங்க இருந்து நான் ஏராம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன், எங்க இருந்து நான் ஏராம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், துல் ஹுலைஃபா அப்படிங்கிற இடத்திலிருந்து ஏராம் செய்ய வேண்டும் சொல்கிறார்கள். மதீனாவிலிருந்து ஏராம் செய்யக்கூடியவர்கள் அதற்கு ஒரு எல்லையை, மீகாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எல்லையை அல்லாஹ்வுடைய தூதர் வரையறுத்து தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு துல் ஹுலைஃபா, அந்த துல் ஹுலைஃபா அப்படிங்கிற இடத்திலிருந்து நீ ஏராம் செய்ய அப்படின்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, மஸ்ஜித் நபவி, அங்கிருந்தே ஏராம் செய்யலாம் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப உடனே மாலிக் மாம் சொல்றாங்க, இன்னி அகாஃபா அலைக்கும் ஃபித்னா அப்படின்றாங்க. ஓ மேல நான் ஃபித்னாவை பயப்படுறேன் அப்படின்னாங்க, ஓ மேல நான் ஃபித்னாவை அஞ்சுகிறேன், நீ குழம்பி போயிருவ, நீ தப்பான பாதையில போயிருவ அப்படிங்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது என்று மாலிக் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அவர் சொல்றாரு, சில மைல் தூரத்தில் இருந்து ஏறம் செய்யறதுனால என்ன பெரிய குழப்பம் ஏற்பட்ட போது, துல்குலை பகர பக்கத்தில் இருக்குது, மஸ்ஜித் தூரத்தில் இருக்குது, சில மைல் தூரத்தில் இருந்து ஏறம் செய்யறதுனால என்ன பெரிய குழப்பம் ஏற்பட்ட போது அப்படின்னு இல்ல, இன்னியா அகாஃப் அலைக்கல் முஹாலஃபா என்று சொன்னார்கள். ரெண்டாவது விளக்குகிறார்கள், சித்னா என்ன அப்படிங்கிற விளக்குறாங்க. இன்னி அகாஃப் அலைக்கல் முஹாலஃபா, நீ அப்படி செய்யும் போது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவனாக ஆகிவிடுவாய் என்பதை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி விளக்கி சொல்லி சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை நினைச்சாங்க, ஓதி காமிக்கிறாங்க. கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ, யார் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களை எச்சரிக்கையா இருந்து கொள்ளேன், தங்களுக்கு ஏதேனும் சித்தனா சோதனை வந்துவிடலாம், அல்லது அதாபு நாளின் கடுமையான அதாப் அல்லாவிடம் வந்துவிடலாம் என்று பயப்பட வேண்டும். அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முற்படக்கூடியவர்கள் சோதனைக்கு அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வுடைய அதாபுக்கு அஞ்ச வேண்டும் என்ற வசனத்தை போதி காமிக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்று வந்துவிட்டால், ஹதீஸ் என்று வந்துவிட்டால், அந்த ஹதீஸ்ல நம்ம எந்த விதமான ஐயமும் கொள்ளாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல அறகுறையெல்லாம் இருக்கக்கூடாது. என்னால கொஞ்சம் தான் ஏத்துக்கிட முடியுது, ஒரு 60% ஏத்துக்கலாம், ஒரு 70% ஏத்துக்கலாம், 30% ஏத்துக்கிறது மாதிரி இல்ல. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி, அல்லாஹ் சுகரால சொல்ற பாருங்க, ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக்க ஃபீமா ஷஜரஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. ان الله سبحانه وتعالى ஒரு வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்தோட பொருள் என்ன தெரியுமா, فلاو ربك, உம்முடைய இறைவன் நீ சத்தியமாக, இவ்வளவு அழுத்தம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உம்முடைய இறைவன் நீ சத்தியமாக, لا يؤمنون, இந்த மக்கள் முழுமையான மூமின்களாக ஆக முடியாது, حتى يحكموك فيما شجر بينهم, தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு உண்மை நீதிபதியாக ஏற்றுக்கொள்கின்றவரை, தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்களுக்கு பிரச்சனைகளுக்கு உண்மை நீதிபதியாக ஏற்றுக்கொள்கிறவரை அவர்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது. ஏற்றுக்கொள்றதுன்னா சாதாரணமா ஏற்றுக்கொள்றது கிடையாங்க. லா யஜிதுஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத்த, நீர் தரக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்றதில் அவங்களுக்கு எந்த விதமான சங்கடமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. பிறந்த அல்லாஹ் சொல்றான், உண்மை நீதிபதியாக ஆக்க வேண்டும், தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் உம்முடைய தீர்வு என்ன, நீர் இது சம்பந்தமா என்ன சொல்லி இருக்கிறீர் என்பதை நினைச்சோம், அவர்கள் தெரிந்து அதை அமுல்படுத்த வேண்டும். அமுல்படுத்துகின்ற விஷயத்தில், ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்தில் எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான சங்கடமும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். ஹதீஸ் ஏற்கிற விஷயத்தில் முழுமையாக தங்களை ஒப்படைத்து விட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும், கொஞ்சம் கூட மனம் கோண இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. மற்றொரு வசனத்தை அல்லாஹ் சொல்ற பாருங்க, இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய் யகூலு ஸமிஅனா வ அதஅனா. மக்களுக்கு தீர்ப்பு செய்வதற்காக, மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவை தருவதற்காக அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்படுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், சமிஅனா வ அதஅனா என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லியிட்டோம், கட்டுப்பட்டோம், இதை தவிர இன்னொரு வார்த்தை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கவா, ரசூலின் பக்கவா, கித்தாபின் பக்கவா, ஹதீஸின் பக்கவா என்று சொல்லும் போது, ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிற பொழுது எவ்வாறு சமிஅனா வ அதஅனா என்ற வார்த்தை ஒரு மூமினுடைய வாயிலிருந்து வர வேண்டுமோ, அதே போலத்தான் ஒரு ஹதீஸை சொல்லி காண்பிக்கிற பொழுதும் சமிஅனா வ அதஅனா, செறியற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வர வேண்டும். இல்ல இல்ல, நான் கித்தாபுக்கு மட்டும்தான் சமிஅனா வ அதஅனா, ஹதீஸுக்கு நான் சமிஅனா வ அதஅனா கிடையாது. அவன் யூதன் சொன்னானே சமிஅனா வ அசைனா அப்படின்னு, செறியற்றோம் மாறு செய்தோம் அப்படின்னு, அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னா நீ இஸ்லாமிய வட்டத்தில் இருக்க முடியாது. ரெண்டுக்குமே சமயனா வாத்தாயனா தான், குரானை சொன்னாலும் சமீனா வாத்தானா, ஹதீஸ சொன்னாலும் சமீனா வாத்தானா தான் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இந்த விஷயத்துல சஹாபா பெருமக்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு சொல்லிட்டா, ஒண்ணு செய்துட்டா அதை அப்படியே முழுசா ஏத்துக்கிடுவாங்க. அதை போட்டு நினைக்க மாட்டாங்க, உரசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய புத்தியோட உரசி பார்க்கிறாங்க, அவங்களுடைய அறிவோடு உரசி பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை எதோடு உரசி பார்க்கிறார்கள், தங்களுடைய சிற்றறிவோடு உரசி பார்க்கிறார்கள். அந்த அறிவுக்கு ஒத்து வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது, இல்லை என்று சொல்ல நிராகரிப்பது. வேற எந்த அடிப்படையும் கிடையாது, வேற எந்த ஸ்கேலும் கிடையாது. இதான் ஸ்கேல் அவங்களுக்கு. என்ன உரசி பார்க்கிறார்கள், அறிவோடு உரசி பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை சஹாபாக்கள் இருந்திருந்ததா கிடையாது. அவங்க ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன செய்தி அவங்களுடைய சிற்றறிவுக்கு ஒத்து வராவிட்டாலும் கூட, சிந்தித்து பார்க்க முடியாத விஷயமாக இருந்தாலும் கூட, பாரதூரமான அசாத்தியமான விஷயமா இருந்தாலும் கூட, அசாதாரணமான விஷயமா இருந்தாலும் கூட, அதை என்ன செய்வாங்க, ஏத்துக்கிடுவாங்க, அமல்படுத்துவாங்க. அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு தெரிந்த செய்தி என்ன தெரியுமா, இந்த ஹஜர் அஸ்வத உமர் ஃபாரூக் அவர்கள் முத்தமிட்ட செய்தி. ஹஜர் அஸ்வத் கல் இருக்குதா இல்லையா, உமர் ஃபாரூக் நினைக்கிறாங்க முத்தமிடுறாங்க. என்ன சொல்லி முத்தமிடுறாங்க, நீ ஒரு சாதாரண கல்லு தான், மனிதர்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடிய எந்த விதமான ஆற்றல் உனக்கு இல்லை அப்படிங்கறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிட்டிருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லி உமர் ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய அறிவுக்கு எட்டாவிட்டாலும் கூட, ஆனால் ரசூல் அதை செய்திருக்கிறார்கள், அதனால் நான் செய்கிறேன் என்று சொல்லி நினைச்சாங்க. ஆமன்னா சல்லம்னா சமியனா வாத்தானா நினைச்சிருக்கிறாங்க, கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டுப்படக்கூடிய, முழுமையாக கட்டுப்படக்கூடிய தன்மை வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் செல்கிறார்கள், அழைத்து செல்லப்படுகிறார்கள். பிறகு அங்கிருந்து விண்ணுலக பயணம் மேற்கொள்கிறார்கள். மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் இஸ்ரா, அங்கிருந்து விண்ணுலக பயணம் மியராஜ், இந்த பயணத்தை ஒரே இரவில் செய்து முடிக்கிறார்கள். இந்த விஷயத்தை, இந்த தகவலை அந்த மக்கா குறைசிகளுக்கு மத்தியில் சொன்ன போது இந்த மக்கள் ஏற்க மறுத்துட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னா இது சாத்தியமே இல்லை. ஒரே ராத்திரியில மக்கால இருந்து அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால ஏற்க மறுத்து விட்டார்கள். இந்த செய்தி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காதுக்கு செல்கிறது. இந்த மாதிரி நண்பர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரே ராத்திரி அங்க போயிட்டு வந்ததா சொல்றாரு அப்படின்னு. அப்படியா, என்னுடைய நண்பர் அப்படி சொன்னாரா, அப்ப உண்மையா தான் இருக்கும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார்கள். அதனால அவர்களுக்கு சித்திக் அப்படிங்கிற அடைமொழியே வந்தது, வாய்மையாளர், உண்மையாளர், உண்மைப்படுத்தியவர் அப்படிங்கிற பேரை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் கூட யோசிக்கல, தயங்கல்ல, அது எப்படிதான் முடியும், அப்படிப்பட்ட ஒரு வாகன வசதி எங்க இருக்குது, அது எப்படி சென்றிருக்க முடியும் என்றெல்லாம் போட்டு அறிவு போட்டு குறைஞ்சிட்டு இருந்தாங்களா, யோசிச்சாங்களா, சிந்திச்சு பார்த்தாங்களா, புத்தியோட உரசி பார்த்தாங்களா? இல்ல, ரசூல் சொல்லிட்டாங்க, ஓகே முடிஞ்சது, பினிஷ். மாற்று கருத்தே கிடையாது, இனி அதுல இரண்டாவது கருத்துக்கே இடம் இல்லை என்று சொல்லி உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட பண்பு ஹதீஸினுடைய பார்வையில், இப்படிப்பட்ட அணுகுமுறை ஹதீஸினுடைய பார்வையில் தேவைப்படுகிறது, இன்றைக்கு நிறைவே தேவைப்படுகிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், ஹதீஸோட விளையாடுறத பார்க்கிறோம், ஹதீஸ் ஒரு கேலி பொருளாக பார்க்கிறார்கள். ஹதீஸ் என்று சொன்னாலே முகம் சுழிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ்களை எல்லாம் குரானுடைய நஸ்ஸுகளா இருந்தாலும் சரி, ஹதீஸினுடைய நஸ்ஸுகளா இருந்தாலும் சரி, இந்த நஸ்ஸுகளை எல்லாம் எதோடு உரசி பார்க்கிறார் என்று சொன்னால், தங்களுடைய அறிவோடு நினைச்சாங்க உரசி பார்க்கிறார்கள், சித்தறிவோடு உரசி பார்க்கிறார்கள். இப்படி உரசி பார்க்க ஆரம்பித்தால் குர்ஆனுடைய பல்வேறு செய்திகளை மறுக்க வேண்டி வரும். ஹதீஸ விடுங்க, ஹதீஸுடைய செய்திகளை ஏற்கனவே மறுத்துட்டாங்க, குர்ஆனுடைய செய்திகளையே நிச்சயம் மறுக்க வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால் அறிவால் ஒத்துக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் என்ன குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சித்தியறிவுக்கு படல, சித்தியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதையும் நிராகரிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த மாடு பேசிச்சு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த மாடு பேசிச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவம் வருதா இல்லையா, ஒரு மாடு கடந்த காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், மக்களுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்லி காமிக்கிறாங்க? ஒரு மாட்டின் மீது அதிகப்படியான சுமை ஏற்றப்பட்டிருந்தது, அது போக முடியாம கஷ்டப்பட்டது. அந்த சமயத்தில் நினைச்சாங்க, மாட்டுக்காரர் நினைச்சாங்க, அந்த மாட்டை அடிக்கிறார். அந்த சமயத்தில் அது திரும்பி பார்த்து அந்த மாட்டுக்காரரை பார்த்து சொல்லுகிறது, எனது நான் இதற்காக படைக்கப்படவில்லை, உன்னை அடி வாங்குறதுக்காக வேண்டி சுமை சுமக்கிறதுக்காக வேண்டி நான் படைக்கப்படவில்லை. நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் விவசாயம் செய்வதற்காக, உழுவதற்காக, நிலத்தை உழுவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் இல்லையா? அந்த செய்தி அனுப்பிச்சாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. என்ன அனுப்பி அது அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்பதனால ஏற்க மறுக்கிறார்கள். அப்படின்னா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா அப்படின்னு ஒரு அத்தியாயம், சூரத்துல் பக்ரா, பக்ரா என்னது? பசுமாடு. அப்ப நினைச்சிடும் அந்த பக்ராங்கிற அத்தியாயத்தை நினைச்சு மாத்திரும். இந்த பக்ரான்னு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மூசானவினுடைய காலத்தில் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார், கொண்டவர் யார் என்று தெரியவில்லை, அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சார், அந்த மக்கள் ஒரு கட்டளை சொல்றா, ஒரு பசுமாட்டை அறுத்து அதனுடைய ஏதோ ஒரு பகுதி எடுத்து அவன் மேல அடிங்க அப்படின்னு சொல்றா. கடைசி அவங்க அடிக்கிறாங்க, ஒரு பசுமாட்டை அறுத்து அதனுடைய ஒரு பகுதி எடுத்து இறந்த மேல நினைச்சா அடிக்கிறாங்க. அவன் மீண்டும் நினைச்சா உசுரன் எழுந்து வந்து தன்னை கொண்டவன் யார் அப்படிங்கறத சொல்றா. இந்த சம்பவ குரான்ல சொல்லப்படுதா இல்லையா? இங்க பசுமாடு சம்பந்தப்பட்டிருக்குதா இல்லையா? இது நிராகரிச்சிருவா? அது எப்படா ஒரு பசுமாட்டை அறுத்து, அது செத்து போன மாடு, ஒரு பசுமாட்டை அறுத்து அதனுடைய ஒரு சிறிய பகுதி எடுத்து இறந்து போன மேல அடிச்சுட்டேன்னா அவன் உசுரோட வந்துருவானா? ஏற்றுக்கிட முடியுதா? அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? அப்ப அறிவுக்கு ஒத்து வரவில்லை, சித்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் குர்ஆனுடைய பல செய்திகளை என்ன செய்யும்? நிராகரிக்கும் நிலைமைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்படும். இப்போது புரிகிறதா? எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு இந்த சமுதாயத்தை இவர்கள் அழைத்து செல்கிறார்கள் என்று. அது மாதிரி ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில கேட்பதாக, நான் உன்னை சாப்பாடு காட்டுறேன், எனக்கு சாப்பாடு தந்தியா, டிரெஸ் கேட்டேன், டிரெஸ் தந்தியா அப்படின்னு. இது அறிவு கொத்து வருதா? இது அறிவு கொத்து வருதான்னு கேட்கிறேன். ஏன் அறிவு கொத்து வரல? ஆனாலும் ஏற்றுக்கொண்டுதான் திர வேண்டும். அறிவுக்கு ஒத்து வராவிட்டாலும் கூட ஏற்றுக்கொண்டுதான் திர வேண்டும். அந்த ஹதீஸ்ல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை பொறுத்தவரையில அல்லாஹ்வுக்கு சாப்பாடு தேவையில்லை, குடிதண்ணி தேவையில்லை, டிரெஸ் தேவையில்லை, எதற்கும் தேவையில்லாதவன் அல்லாஹ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஹதீஸினுடைய பின்னாலே வருகிறது, என்னுடைய அடியான் உண்ட சாப்பாடு கேட்டானே, சாப்பாடு கொடுத்தியா? என்னுடைய அடியான் இடத்துல வந்து டிரெஸ் காட்டான், டிரெஸ் கொடுத்தியா? அதைத்தான் அல்லாஹ் சிறந்த வார்த்தையில கேட்கறதாக ஹதீஸ்ல வருகிறது. ஆக நம்முடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் ஏறக்குறைய 50% மேற்பட்ட ஹதீசுகளையும் குர்ஆன் வரக்கூடிய அநேக செய்திகளையும் மறுக்க வேண்டியிருக்கும். ஆகவே இந்த செய்திகளை குர்ஆனுடைய செய்திகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹதீசுடைய செய்திகளாக இருந்தாலும் சரி, இந்த செய்திகளை எல்லாம் எதோட உரசி பார்க்க கூடாது, அறிவோட உரசி பார்க்க வேலை கூடாது. இந்த அணுகுமுறை வேண்டும், இந்த அணுகுமுறை கண்டிப்பாக வேண்டும். இந்த அணுகுமுறையோட இருந்தாத்தான் ஹதீஸ்ல நமக்கு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆனால் இந்த அணுகுமுறை படிப்படியாக மாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய இந்த ஆதாரங்கள் இருக்கு பாருங்க, இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், சலஃபு சாலிஹ், சலஃபு சாலிஹ் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அது சந்தேகமே கிடையாது. ஹதீஸ் கசக்கிற மாதிரி சில பேருக்கு சலஃபு சாலினாலும் கசக்குது. சலஃபு சாலினா யாருங்க? முன் சென்ற நல்லோர்கள். அவங்க யாரு? அதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்றாலும் இன்றைக்கு கசக்கிறது. அதனால சலஃபு சாலி அப்படிங்கிற வார்த்தையை பிடிக்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட அறிஞருடைய பேரை சொன்னா மாத்திரம் நீ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அப்படி சொன்னாரு, இவர் அப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரா, சொல்லிட்டாரா, சரி அப்ப கரெக்டா தான், ஓகே தான். அந்த சஹாபி அப்படி சொன்னாரு அப்படின்னா அது எப்படி அவர் இப்படி சொல்லலாம் என்று கேட்கிறான். இல்ல இவர் இப்படி சொன்னார் அப்படின்னா யாரு? சமகாலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இப்படி சொன்னார் ஏத்துக்கிறான். அந்த சஹாபி அப்படி சொன்னார் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். பாத்தீங்களா எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு, அவர் சொல்றதை கேட்காத, இவர் சொல்றதை கேட்காத, எந்த பிரச்சாரம் எல்லாம் எதற்காக சொன்னா நான் சொல்றதை கேள் அப்படிங்கிறதுக்காக. வெற்றிடத்தை ஏற்படுத்துவதற்காக உன் மனசில் அவர் இருக்கக்கூடாது, இவர் இருக்கக்கூடாது, அந்த கருத்து இருக்கக்கூடாது, இந்த கருத்து இருக்கக்கூடாது, வேற எந்த கருத்தா இருக்கணும், நான் சொல்றேன்ல அந்த கருத்தா இருக்கணும். ஓ சிந்தனை முழுமை முழுக்க, ஓ சிந்தனை முழுக்க முழுக்க நான் தான் இருக்க வேண்டும், என்னுடைய கருத்து தான் இருக்க வேண்டும். ஒரு சஹாபியினுடைய பேரை சொன்னா முகம் சுளிக்கிறா, அதே நேரத்தில் ஒரு தலைவனுடைய பேரை சொன்ன ரொம்ப சந்தோஷப்படுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, இதா திக்ரல்லாஹ் வஹதஹு இஷ்மஅஸ்ஸத் குலூபுல்லதீன லா யூமினூன பில் ஆகிரா. அல்லாஹ்வுடைய பேரை மாத்திரம் சொன்னா சிலவருடைய உள்ளங்கள்லாம் சுண்டி போயிருது அப்படின்ற, ஆகிரத்தில் ஈமான் குள்ளாருடைய உள்ளம் எல்லாம் சுண்டி போயிருது. இதா திக்ரல்லதீன மின் தூனி இதா ஹும் யஸ்தப்ஷிரூன். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரை விட்டு விட்டு மற்றவருடைய பேரை சொன்னா நினைக்கிறாங்க, முகத்தில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி இருக்கு, அவருடைய இஷ்ட தெய்வங்களுடைய பேரில் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாக இருக்கிறேன். கால ரசூலுல்லாஹ் என்று சொன்னா பிடிக்கிறது இல்ல, கால அபூஹுரைரா அன் அபி ஹுரைரத் அன் இப்னு அப்பாஸின் அன் இப்னு உமர் அன் ஆயிஷத் அன் தல்ஹத் என்று சொன்னா பிடிக்கிறது இல்ல, அன் பிளஸ் அன் டேஷ் இன்னாருடைய பேரை சொன்னா ஓகே, டபுள் ஓகே. அவருடைய பேரை சொன்னா பிடிக்கிறது இல்ல, இவருடைய பேரை சொன்னா ஓகே கத்துக்கிறா. எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா. ஆனா இந்த மனநிலை நாம் உடைக்க வேண்டும், உடை தெரிய வேண்டும். இது மிக மிகப்பெரிய ஆபத்தானது. சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வஹீனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த செய்தியினுடைய பின்னணி என்ன, எந்த கருத்தில் அதை சொன்னார்கள், எந்த கருத்தில் அதை சொன்னார்கள் என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் தெரியாது, சாபீன்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து எந்த கருத்தின் அடிப்படையில் வந்தது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர்கள் தரக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை அறிய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். வேறு யார் தந்து தரக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அறிய கூடாது, பார்க்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அலி இப்னு அல் மதீனி அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி ஏத்துக்கிற ஆசிரியர் ஏத்துக்கிற போற, புகாரியும் கிடையாது ஆசிரியம் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் என்ன சொல்றதை கேட்டுக்கோ. அந்த புகாரி மாவனுடைய ஆசிரியர் சொல்கிறார், ஃபஹ்மு மஆதில் ஹதீஸி நிஸ்ஃபுல் இல்ம் என்று சொல்கிறார். ஃபஹ்மு மஆதில் ஹதீஸ், ஒரு ஹதீஸினுடைய கருத்தை அறிவது இருக்கிறது, எந்த பின்னணியில் அது சொல்லப்பட்டது, எந்த கருத்தின் அடிப்படையில் அது சொல்லப்பட்டது என்பதை அறிவது இருக்கிறது, அது கல்வியில் பாதி என்று சொல்கிறார்கள். கல்வியில பாதி, அந்த பாதி கல்வியே யார் பெற்றிருக்கிறார், சஹாபாக்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். முழுமையான கல்வி அவர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள், ஹதீஸையும் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸ் என்ன பின்னணியில் சொல்லப்பட்டது, எந்த கருத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது என்பதையும் அவர்கள் தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஈக்குவலான, அவர்களுக்கு சமமான ஒரு இடத்தை, ஒரு அந்தஸ்தை வேறு யாருக்கு நாம் வழங்க முடியாது என்ற ரசூலுல்லாஹ் அவர்களைத்தான் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். பின்னால ஒரு கூட்டம், பின்னால என்னுடைய சமுதாயம் வந்து 73 பிரிஞ்சு போயிடும், அதுல ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போய் மற்றெல்லாம் நரகத்துக்கு போகும் சொல்லும் போது அந்த ஒரு கூட்டம் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்க முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அன அலஹி வா சஹாபி அப்படின்னாங்க, மா அன அலஹி வா சஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை கொண்ட கூட்டம் என்று சொன்னார்கள். ஏன் சஹாபாக்களை சேர்க்கணும், ரசூலுடைய கொள்கை வேற சஹாபாக்களுடைய கொள்கை வேறையா, ரெண்டு பேருடைய கொள்கையை ஒண்ணுதானே, அப்பயே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சேர்த்தாங்க. மா அன அலஹி, நான் எந்த கொள்கையில் இருக்கிறோம் அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படி சொல்லிருக்கலாம் தானே, ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, எப்படி சொன்னாங்க, மா அன அலஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபா பெருமக்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கிற கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம், நான் சொன்ன செய்தியை, நான் சொன்ன செய்தியை அதற்கு உரிய கருத்தோடு, அதற்கு உரிய அர்த்தத்தோடு பின்பற்றக்கூடிய நபித்தோழர்கள் எந்த கருத்தில் இருக்கிறார்களோ அந்த கருத்தில் இருக்கக்கூடிய கூட்டம், அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பின்னால நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சமயத்தில் நீங்க என்னுடைய சுண்ணத்தை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அலைக்கும் பி சுண்ணத்தி வ சுன்னத்துல் குலஃபா ராஷிதீன் என்று சொன்னார்கள். அங்கே என்ன செய்யறாங்க, ரெண்டையும் கேட்கிறாங்க, அலைக்கும் பி சுண்ணத்தி, என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும், அதோட வச்சிருக்கலாம் தானே. அங்கே என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு சுன்னத்தில் ஹுலஃபா ராஷிதீன், நல்வழி பெற்ற ஹுலஃபாக்களுடைய சுன்னாவை நீங்கள் ஏற்றிடங்கள் அப்படின்னா. ஏன் ரெண்டு பேருடைய சுன்னத்து வேறையா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து வேற, சஹாபாக்களுடைய சுன்னத்து வேறையா, ஹுலஃபாக்களுடைய சுன்னத்து வேறையா, ரெண்டு பேருடைய சுன்னத்து ஒண்ணுதான். எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க, என்னுடைய சின்னத்தை முழுமையாக அதனுடைய அதற்கு உரிய அர்த்தத்தோடு விளங்கி கொண்டவர் அவர்கள் தான். அதனால என்னுடைய ஹதீஸை, என்னுடைய வாக்கை, என்னுடைய செயல்பாட்டை அவர்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள் அப்படித்தான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் ரசூலுல்லாஹி அனுப்பியிருக்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர வேற விளக்கத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவர் இன்னொரு சீலை சொன்னாங்க, மக்களிலேயே சிறந்தவர்கள், என்னுடைய தலைமுறையில் வாழக்கூடியவர்கள் சாபா பெருமக்கள், பிறகு அடுத்த தலைமுறை, பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்று சொன்னார்கள். இப்ப மக்களில் இந்த சமுதாயத்திலே, இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த மனிதர்கள், மிகச்சிறந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் சாபா பெருமக்கள். அவங்க எப்படி விளங்கினாங்களோ அப்படித்தான் விளங்கணும். அப்படி விளங்கவில்லை என்று சொன்னால் தப்பு தோறுமான அர்த்தங்கள்லாம் வந்துடும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நினைச்சேன், நேரம் முடிஞ்சு அப்படிங்கிற முடிச்சுக்கிற. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறாங்க, லா நூரசு மா தரக்கனா சதக்கத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. லா நூரசு மா தரக்கனா சதக்கத்துன்னு நபிமார்களை பொறுத்தவரையில அவங்க வந்து விட்டுட்டு போகக்கூடிய சொத்துக்களை பொறுத்தவரையில அது வந்து பொது நிதியில் சேர்க்கப்பட்டு விடும். அது எல்லாமே சதக்கா. அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாருமே நிற்க முடியும், அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது, எல்லாமே பொது நிதியில வந்துடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, லா நூரஸ், நமக்கு யாரும் வாரிசா வர முடியாது. நான் விட்டு சென்ற சொத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அளவில் யாரும் வாரிசா வர முடியாது. மா தரக்கனா சதக்கத்துன், நாம் எதை விட்டு சென்றிருக்கிறோம் அது எல்லாமே சதக்காவாயிரும், பொது நிதியில போயிடும் அப்படின்றாங்க. இந்த ஷியாக்கள் எப்படி சொல்றாங்க தெரியுமா, லா நூரஸ், எங்களுக்கு யாரும் வாரிசா வர முடியாது, மா தரக்கனா சதக்கத்தன் அப்படின்றான். மா தரக்கனா சதக்கத்தன், நாங்க சதக்கா ஒண்ணு விட்டுட்டு போகல அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்க சதக்கா விட்டுட்டு போயிருந்தோம் எங்களுக்கு வாரிசு வரலாம், அதுக்கு உரிமை கொண்டாடலாம் சொந்தக்காரங்க வந்து, நாங்க சதக்கா விட்டுட்டு போகல அதனால யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எப்படி கொண்டு வந்தா பாத்தீங்களா, வாசக அமைப்பு ஒன்றுதான், ஆனால் கிராமர் ரீதியாக அதனுடைய யாராவது குறியீட்டை மாற்றுகிற பொழுது அர்த்தம் மாறி போய் விடுகிறது, கருத்தை மாறி போய் விடுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன கருத்துல சொல்றாங்க, நாம விட்டுட்டு போற எல்லா சொத்துக்களுமே சதக்காதா, அதுக்கு யாருமே எந்த காலத்திலும் உரிமை கோர முடியாது அப்படின்றாங்க. இவன் என்ன சொல்றா, ஷியாக்கள் என்ன சொல்றா, நாம விட்டுட்டு போன, நாம வந்து சதக்கா பொருளை விட்டுட்டு போகல, ஒருவேளை நாம சதக்கா பொருளை விட்டுட்டு போயிருந்தேன்னா என்ன செய்யலாம், அதுக்கு வந்து நம்முடைய சொந்தக்காரங்க செய்யலாம், வாரிசுரிமையை கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவன் சொல்றான், ஒரே ஒரு சின்ன குறியீடுதான் மாற்றம், மா தரக்கனா சதக்க துன் ஹதீஸ்ல இருக்கிறது, இவன் சொல்றது மா தரக்கனா சதக்கத்தன். இப்போ இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் யாருடைய விளக்கம் தேவைப்படுகிறது, சாபா பெருமக்களுடைய விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் அவங்க விளங்குறது மாதிரி நாம விளங்க அப்படின்றோம். இதை புடிச்சுட்டீங்க என்ன சொல்றா, இவர்கள் மூன்றாவது ஆதாரமா சஹாபாக்கள் சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒன்று சொல்லல. அப்படின்னா நீங்க விளக்கம் சொல்லு, மா ஆனா அலகி வா சஹாபி அலைக்கும் சின்னத்தி ஒரு சின்னத்தில் ஹலஃபா ராஷிதீன் ஹைரல் குருணி கர்ணி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா, அந்த விளக்கம் சொல்லு நீ, மேலும் சில அணுகுமுறைகள் இருக்கிறது, ஆனால் அதற்குரிய நேரம் இல்லை. இப்போது இன்ஷாவை இனி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிற பொழுது அதை பற்றிய தெளிவுகளை இன்ஷாவை பெற்றுக் கொள்ளலாம். எனவே ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு சமமான ஒரு ஆதாரம், எனவே அதை நாம் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அணுகுமுறைகள் தேவைப்படுகிறது. அந்த அணுகுமுறைகளை நாம் புரிந்து கொண்டு அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் அந்த ஹதீஸை நாம் அணுக வேண்டும், பார்க்க வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்கள் அனைவருக்கும் வழங்கியிருவனாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.